கொரோனா பேரிடர் காலத்தில் வானொலியினூடாக மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் தரம் 9 விஞ்ஞான பாடத்தினை கற்பிக்கும் நான் சுப்பிரமணியம் உஷாநந்தினி, ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் இடைநிலை வகுப்புகளுக்கான விஞ்ஞான பாட ஆசிரியையாக கடமையாற்றுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிய உவா மாகாண கல்வி திணைக்களத்திற்கும் பண்டாரவளை கல்வி வளையத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும், விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர் திருவாளர் அருணாச்சலம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய கற்றல் செயற்பாட்டினுள் ஈடுபடுவோம். அன்பு மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 9 உள்ள அங்கிகளின் கூர்ப்பு செயன்முறை எனும் அலகு 9 பாடப்பரப்பினை பற்றி முழுமையாக கற்பதற்கு ஆயத்தமாக உள்ளோம். சூழலில் காணப்படும் அங்கிகளின் பல்வகைமையானது அங்கிகளின் கூர்ப்பு செயன்முறை அடிப்படையாக கொண்ட ஒரு அம்சமாகும். மாணவர்களே, அங்கிகளின் கூர்ப்பு பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக அங்கிகள் வாழும் இப்புவி எவ்வாறு உருவானது என்பது பற்றியும் அதில் உயிர்கள் எவ்வாறு உருவாகியுள்ளன என்பது பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவதாக புவியின் தோற்றுவாய் பற்றி நாம் பார்க்கும்போது, நாம் வாழும் இந்த புவியானது சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவானதாக கூறப்படுகின்றது. எவ்வாறு உருவாகி இருக்கலாம் என விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில் இருந்து பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதாவது மாணவர்களே, புவி எவ்வாறு உருவாகியுள்ளது என்பதை நெபுலா கோட்பாடு மூலம் முதலில் தெளிவுபடுத்துகின்றனர். இதன்படி அகிலத்தில் பரம்பி காணப்படும் சடப்பொருள்களின், அதாவது துணிக்கைகளின் ஈர்ப்பு விசை காரணமாக அவை ஒன்றுடன் ஒன்று பிணைந்து திண்மமாகி வெள்ளுடி தொகுதிகள், சூரியன் மற்றும் ஏனிய கோள்கள் உருவானதாக கூறப்படுகிறது. மாணவர்களே, நெபுலா கோட்பாடு மூலம் வெள்ளுடி தொகுதி, சூரியன், ஏனிய கோள்கள் எவ்வாறு உருவாகின என்பது பற்றியே விளக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் நாம் வாழும் இந்த புவி எவ்வாறு உருவானது? புவியின் தோற்றுவாய் பற்றி பெருவெடிப்பு கொள்கை குறிப்பிடுகிறது. பெருவெடிப்பு கொள்கை என்பது ஆரம்பத்தில் அகிலமானது அதிக அளவு சக்தியை உள்ளடக்கிய சக்தி முதலாக கருதப்பட்டதாகவும், அதில் பாரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டதன் விளைவாக பெருமளவான வாயுக்கள் மற்றும் தூசு துணிக்கைகள் உருவாகி அவை முகில்களாகவும் பின்னர் திண்மமாகவும் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி அதன் விளைவாக வெள்ளுடி தொகுதி உருவானதாக கூறப்படுகிறது. வெள்ளுடி தொகுதியின் பால் வீதியில் எமது ஞாயிற்று தொகுதி உருவானதாக பெருவெடிப்பு கொள்கை விளக்குகிறது. மாணவர்களே, ஆரம்பத்தில் புவியானது உருகிய பாறை குழம்பினால் ஆக்கப்பட்ட அதிக வெப்பமுடைய திண்ம பொருளாக காணப்பட்டுள்ளது. அதாவது உக்கிரமான பாரிய எரிமலை செயற்பாடுகளை கொண்ட ஒரு பெரிய கோளமாக இருந்துள்ளது. காலப்போக்கில் படிப்படியாக குளிர்ச்சியடைந்து ஆவிப்பரப்பு குறைந்த அடர்த்தி கூடிய உலோகங்கள் ஒடுங்கி திண்மமாக மாறி புவியின் அகனியை உருவாக்கியுள்ளன. அதனைத் தொடர்ந்து பாரம் குறைந்த சிலிக்கா பாறைகள் புவியின் மேலோடு உருவாக காரணமாக அமைந்துள்ளது என்று இந்த பெருவெடிப்பு கொள்கை விளக்குகிறது. மாணவர்களே, புவியின் மத்தியில் காணப்பட்ட பல்வேறு மூலகங்கள் ஒன்றோடொன்று தாக்கமுற்று பல்வேறு வகையான வாயுக்களை உருவாக்கியுள்ளன. பூமியின் ஆதி வளிமண்டலத்தில் கார்பனிக் ஆக்சைடு, மெத்தேன், ஹைட்ரஜன் சல்பைட்டு போன்ற வாயுக்கள் சூழப்பட்டு காணப்பட்டுள்ளன. நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே, ஆரம்ப வளிமண்டலத்திலே கார்பனிக் ஆக்சைடு, மெத்தேன், ஹைட்ரஜன் சல்பைட்டு ஆகிய வாயுக்கள் காணப்பட்டன. ஒருபோதும் இன்று வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜன் வாயு ஆதி வளிமண்டலத்தில் காணப்படவில்லை என்பதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் புவியில் காணப்பட்ட அதிக வெப்பம் காரணமாக நீரானது ஆவி நிலையில் காணப்பட்டது, அதாவது நீராவியாக காணப்பட்டது. காலப்போக்கில் இந்த நீராவி ஒடுங்கி முகில்களை உருவாக்கியுள்ளது. இந்த முகில்களில் காணப்பட்ட நீர் துணிக்கைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து மலையாக புவி அடைய ஆரம்பித்தன. மாணவர்களே, இந்த மலையானது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பெய்ததன் விளைவாக புவியின் தாழ்வான பிரதேசங்கள் மழை நீரால் நிரம்பி சமுத்திரங்களை உருவாக்கின. இந்த மழை நீரானது தரையில் காணப்பட்ட கனியுப்புகளை கரைசல் நிலையில் சமுத்திரத்திற்கு கொண்டு சேர்த்தன. இதன் விளைவாகவே கடல் நீரானது உப்புத்தன்மை செறிந்ததாக காணப்படுகிறது. மாணவர்களே, அங்கிகளின் கூர்ப்பு பற்றி கற்க விளைந்த நாங்கள் புவி எவ்வாறு உருவானது என்பதையும் புவியில் சமுத்திரங்கள் எவ்வாறு உருவாகின என்பதையும் இதுவரை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த புவியிலே உயிர்கள் எவ்வாறு உருவாகின என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இற்றைக்கு 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் புவி மீது அங்கிகள் உருவானதாக கூறப்படுகிறது. அங்கிகள் எவ்வாறு உருவாகின என்பது பற்றி பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு படைப்பு கொள்கை, தன்னிச்சை பிறப்பாக்கும் கொள்கை, அண்டவெளி பிறப்பு கொள்கை, உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை என 4 கொள்கைகளை இங்கு நாங்கள் கற்க இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த 4 கொள்கைகளில் முதலாவது சிறப்பு படைப்பு கொள்கை. இந்த சிறப்பு படைப்பு கொள்கை என்ன சொல்கின்றது என பார்க்கும்போது, புவியிலுள்ள அனைத்து உயிர்களும் சர்வ வல்லமை படைத்த இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது என்றே இந்த கொள்கை கூறுகின்றது. இரண்டாவதாக உயிர்களின் தோற்றுவாய் பற்றி குறிப்பிடும் கொள்கை தன்னிச்சை பிறப்பாக்கும் கொள்கை. அதாவது உயிர் அங்கிகள் உயிரற்ற பொருளில் இருந்து தானாகவே உருவானதாக இக்கொள்கை குறிப்பிடுகிறது. மாணவர்களே, உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிருள்ள அங்கிகள் தானாகவே உருவாகின. இதற்கு உதாரணமாக மாணவர்களே, ஒரு புடவை குவியலில் இருந்து எலிகள் தானாக உருவாகின்றன. ஒரு இறைச்சி துண்டிலிருந்து புழுக்கள் தானாக உருவாகின்றன. இது தன்னிச்சை பிறப்பாக்கும் கொள்கை. இந்த கொள்கையானது தவறானது என லூயி பாய்ச்சர் எனும் விஞ்ஞானி நிரூபித்தார். அவரைத் தொடர்ந்து பிரான்சிஸ்கோ ரெட்டி எனும் விஞ்ஞானி இது தொடர்பான மேலதிக பரிசோதனை வாயிலாக மேலும் இதனை உறுதி செய்தார். இப்பொழுது நாங்கள் லூயி பாய்ச்சர் அவர்கள் மேற்கொண்ட தன்னிச்சை பிறப்பாக்கும் கொள்கை தவறு என நிரூபிப்பதற்கான பரிசோதனையை பார்ப்போம். இங்கு மாணவர்களே, லூயி பாய்ச்சர் அவர்கள் 2 அன்னக்கழுத்து குடுவை. அன்னக்கழுத்து குடுவை என்பது மாணவர்களே, சற்று வளைந்து அன்னத்தின் கழுத்தை போன்ற கழுத்து அமைப்பு கொண்ட ஒரு குடுவை. இந்த குடுவையிலே 2 குடுவைகளை, கிருமி நீக்கப்பட்ட நிலையில் உள்ள 2 குடுவைகளை தெரிவு செய்து, அந்த 2 குடுவைகளினுள்ளும் கிருமி நீக்கப்பட்ட 2 இறைச்சி துண்டுகளை சம அளவில் தனித்தனியாக இட்டு சிறிது காலம் அவர் அவதானிக்கின்றார். மாணவர்களே, குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் 2 குடுவைகளிலும் உயிர்கள் எதுவும் உருவாகவில்லை என்பதை அவர் உறுதி செய்து கொள்கின்றார். அதன் பின்னர் 1 குடுவையின் அன்னக்கழுத்து பகுதியை மாத்திரம் அகற்றி மீண்டும் சிறிது காலம் இந்த தொகுதியை தொடர்ந்து அவதானிப்புக்கு உள்ளாக்கின்றார். இதன் போது கழுத்து நீக்கப்பட்ட குடுவையில் மாத்திரம் நுண்ணங்கிகள் வளர்ச்சியடைந்து இருப்பதையும், கழுத்து நீக்கப்படாத குடுவையில் நுண்ணங்கிகள் வளர்ச்சியடையவில்லை என்பதையும் அவர் அவதானித்தார். இதிலிருந்து கழுத்து நீக்கப்பட்ட குடுவையில் வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணங்கிகள் உள் நுழைந்ததன் விளைவாக அவற்றில் நுண்ணங்கிகள் வளர்ச்சி அடைந்தன. ஆனால் கழுத்து நீக்கப்படாத அன்னக்குடுவையில் நுண்ணங்கிகள் நுழைவதற்கான வாய்ப்பானது மிக அரிதாக காணப்பட்டதன் விளைவாக அங்கு நுண்ணங்கிகள் உருவாகவில்லை. எனவே உயிரற்ற ஒரு பொருளில் இருந்து உயிர்கள் உருவாகும் என்பது தவறானது என லூயி பாய்ச்சர் அவர்கள் நிரூபித்தார். அடுத்ததாக மாணவர்களே, உயிர்களின் தோற்றுவாய் பற்றி குறிப்பிடும் இன்னொரு கொள்கை அண்டவெளி பிறப்பு கொள்கை. பல பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக உயிர் வித்திகளுடன் கூடிய எரிகற்கள் அல்லது விண்வெளி ஊர்திகள் மூலம் புவியில் உயிர்கள் விதைக்கப்பட்டிருக்கலாம். அதன் மூலம் இந்த உயிர்கள் உருவாகி இருக்கலாம் என்பதே இந்த கொள்கையின் உள்ளார்ந்த கருத்து. நாம் ஏற்கனவே பார்த்த சிறப்பு படைப்பு கொள்கை, தன்னிச்சை பிறப்பாக்கும் கொள்கை, அண்டவெளி பிறப்பு கொள்கை என்பன இதுவரை விஞ்ஞானிகளால் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தன்னிச்சை பிறப்பாக்கும் கொள்கை மாத்திரம் தவறானது என லூயி பாஸ்டர் அவர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் உண்மையில் இந்த உயிர்கள் எவ்வாறு உருவாகின என்ற கேள்வி எம்மத்தில் உருவாகின்றதல்லவா? மாணவர்களே, இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்கள் உருவானதற்கான ஆதாரமான கொள்கை உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கையாகவே விளங்குகின்றது. இனி நாங்கள் இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை என்ன கூறுகின்றது என்பது பற்றி பார்ப்போம். இன்று வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவில் புவியில் உயிர்கள் எவ்வாறு தோன்றியிருக்கலாம் என்பதை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. புவியில் ஆரம்பத்தின் வளிமண்டலத்திலே காணப்பட்ட வாயுக்கள், அதாவது கார்பனிக் ஆக்சைடு, மெத்தேன், ஐதரசன் சல்பைட்டு போன்றவை ரசாயன தாக்கங்களுக்கு உட்பட்டு உயிர் தோன்றுவதற்கு தேவையான மூலகங்கள் உருவானதாகவும், இம்மூலகங்கள் உருவாக தேவையான ரசாயன சக்தியானது மின்னல், உக்கிரமான பாரிய எரிமலை வெடிப்புகள், சூரியனிலிருந்து வரும் கலியூதா கதிர்கள் என்பவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது என கருதப்படுகின்றது. இவ்வாறு உருவான பதார்த்தங்கள் மழை நீரில் கரைந்து சமுத்திரங்களை அடைந்துள்ளன. சமுத்திரங்களை அடைந்த இக்கலவை ஆதிக்கூல் என அழைக்கப்பட்டது. அதாவது உயிர்கள் உருவாக தேவையான அனைத்து விதமான ரசாயன மூலகங்களையும் கொண்ட அந்த திரவம் ஆதிக்கூல் என அழைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, அப்படியானால் உயிர்கள் ஆதிக்கூலில் இருந்துதான் உருவானது என்பதை நீங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் ஆரம்ப உயிர்களம் ஆதிக்கூலில் இருந்து உயிர் ரசாயன தாக்கங்களின் விளைவாக தோன்றியதாக குறிப்பிடப்படுகின்றது. முதன் முதலில் புவியில் தோன்றிய உயிர்கள் தனி கலத்தால் ஆன காற்றின்றிவாழ் புற போசனைக்குரிய அங்கியாகும். மாணவர்களே, ஆதி வளிமண்டலத்திலே ஆக்சிஜன் இருக்கவில்லை, ஆகவே அங்கு காற்றின்றி வாழக்கூடிய அங்கிகளே வாழ முடியும். இவ்வாறு உருவான அங்கி பற்றிரியா என கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முதலாவது ஒளித்தொகுப்பு செங்கியும் அங்கியான சயனோபெட்ரியாக்கள் உருவாகியது. இவற்றின் ஒளித்தொகுப்பு செயன்முறையின் விளைவாகவே பண்டைய ஆதி வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு சேரத் தொடங்கியது. அதாவது சயனோபெட்ரியாக்களின் ஒளித்தொகுப்பின் பக்க விளைவான ஆக்சிஜன் வாயு அவ்வளிமண்டலத்திலே இணைந்து கொண்டது. இப்போதுதான் மாணவர்களே வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இணைந்துள்ளது. தனிக்கல அங்கிகளின் உடலினுள் நீண்ட காலமாக ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களின் விளைவாக பல கலங்களை கொண்ட அங்கிகள் தோன்றின. இவை காலப்போக்கில் இழையம், அங்கம், தொகுதி என வியத்தம் அடைந்து தாவர விலங்கு உலக உயிரினங்களை உருவாக்க ஆரம்பித்தன. ஆரம்ப காலத்தில் புவியில் நீர்நிலைகளில், அதாவது சமுத்திரங்களில், நிடாரியா, அனல்டா, ஆத்ரபோடா ஆகிய முள்ளந்தண்டு இல்லாத அங்கிகள் தோன்றின. முதன் முதலில் தோன்றிய முள்ளந்தண்டு கொண்ட அங்கி மீன்கள், அவற்றிலிருந்து ஈருடகவாளிகள் உருவாகின. இதுவே முதன் முதலாக நீரிலிருந்து தரைக்கு குடிபெயர்ந்த முள்ளந்தண்டு கொண்ட அங்கி கூட்டம். ஈருடக வாளிகள் என்பது மாணவர்களே நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய அங்கிகள் என்பதை விட நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே, தனது வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பருவத்தை கட்டாயமாக நீரில் கழிக்க வேண்டிய அங்கி. தனது வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பருவத்தை கட்டாயமாக நீரில் கழிக்க வேண்டிய ஒரு அங்கியே ஈருடக வாளி. இவைகளே முதன் முதலில் தரைக்கு குடிபெயர்ந்த விலங்கு கூட்டம். ஆனால் இவை தரை வாழ்க்கைக்கு முற்று முழுதாக இசைவாக்கம் அடைந்த ஒரு விலங்கு கூட்டம் அன்று. அவற்றிலிருந்து கூர்படைந்து நகருயிர்கள் உருவாகின, அதாவது ஊர்வன உருவாகின. இவை தரை வாழ்க்கைக்கு முழுமையாக இசைவாக்கம் அடைந்த அங்கிகள். இவற்றிலிருந்து பறவைகளும் முளையோட்டிகளும் தோன்றின. மனிதனது கூர்ப்பு சுமார் 12 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றியதாக இன்று வரையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நவீன மனிதன் சுமார் 5 மில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. சமுத்திரத்திலிருந்து விலங்கு உலகம் எவ்வாறு உருவானது என்பதை நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம் அல்லவா மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது தாவர உலகம் எவ்வாறு உருவானது என்பது பற்றி. சமுத்திரத்திலிருந்து தோன்றிய ஒளித்தொகுப்பு அல்காவில் இருந்து படிப்படியாக தாவரங்கள் உருவாக ஆரம்பித்தது. முதலில் பூக்கா தாவரங்களும் அதனைத் தொடர்ந்து நன்கு விருத்தியடைந்து புவி வாழ்க்கைக்கு இசைவாக்கமடைந்த பூக்கு தாவரங்களின் பல்வகைமையும் உருவானதாக இதுவரை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் வாழும் இந்த சூழலில் நாம் பார்க்கின்ற தாவரங்கள் விலங்குகள் என்பவற்றின் எண்ணில் அடங்காத இந்த பல்வகைமைக்கு காரணம் அன்றிலிருந்து இன்று வரை சூழலுக்கு ஏற்றவாறு இந்த தாவரங்களும் விலங்குகளும் தன்னில் ஏற்படுத்தி கொண்டுள்ள மாற்றங்களே. இந்த மாற்றங்களை பற்றி கற்பதற்கு நாங்கள் கூர்ப்பு பற்றி நன்கு அறிந்திருத்தல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது கூர்ப்பு பற்றி கற்க விளைகின்றோம். சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஈடுகொடுத்து வாழக்கூடிய வகையில் அங்கிகளின் உடலினுள் அதற்கு ஏற்றவாறு படிப்படியான மாற்றங்கள் உருவாக வேண்டும். இவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டால் மாத்திரமே அச்சூழலில் அங்கியின் நிலவுகை உறுதி செய்யப்படும். அதனாலேயே இன்று புவியில் எளிய அங்கிகள் முதல் சிக்கலான அங்கிகள் வரை வாழ்கின்றன. ஆரம்ப காலத்து எளிய அங்கியிலிருந்து தற்கால சிக்கலான அங்கிகள் வரை அவற்றுள் ஏற்பட்டுள்ள படிப்படியான மாற்றங்கள் கூர்ப்பு என வரையறுக்கப்படுகிறது. கூர்ப்பு தொடர்பான முடிவுகளுக்கு வரும்போது பல்வேறு சான்றுகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது கூர்ப்பு நடந்துள்ளது என்பது பற்றி நாம் உறுதி செய்வதற்கு 3 வகையான சான்றுகள் எமக்கு தேவைப்படுகின்றது. 1, அங்கிகளிடையே பூகோள விலங்கு பரம்பலில் இருந்து பெறப்படும் சான்றுகள். 2, ஒப்பீட்டு உடல் அமைப்பில் உள்ள சான்றுகள். 3, சுவட்டு கற்கை மூலம் பெறப்படும் சான்றுகள். இங்கு நாங்கள் மாணவர்களே சுவட்டு கற்கை மூலம் பெறப்படும் சான்றுகள் பற்றி ஆழமாக பார்க்கின்றோம். இங்கு சுவடுகள் என்பது ஃபாசில்ஸ். குறித்த விதத்தில் அங்கி அல்லது அங்கியின் உடல் பகுதிகள் அல்லது அவற்றின் அடையாளங்கள் அல்லது ஓடுகளின் அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டு காணப்படும் குறித்த பிரதேசங்கள் உயிர் சுவடுகள் என அழைக்கப்படும். இவ்வாறான உயிர் சுவடுகள் பாறைகள், பனிக்கட்டிகள், முற்றா நிலக்கரி, எரிமலை சாம்பல், சேற்று படுக்கை என்பவற்றில் காணப்படலாம். இவை அகழ்வு நிகழ்வுகளின் போது பாதுகாக்கப்பட்ட நிலையில் கிடைக்கப்பெறுகின்றன. ஒரு உயிரங்கி இறந்த பின்னர் பிரிந்தழுகைக்கு உட்பட்டு அழிந்துதானே போக முடியும்? எவ்வாறு இந்த உயிரங்கிகள் உயிர் சுவடுகளாக மாறுகின்றன, இது பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா மாணவர்களே? விலங்குகளின் எண்புகள், பற்கள், ஓடுகள் போன்ற கடினமான பகுதிகள் அவற்றினுள் உட்புகும் உக்கள் காரணமாக அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகி பாறையாக மாறும். அப்பாறைகள் உயிர் சுவடாக கொள்ளப்படும். அல்லது இறந்த விலங்குகள் விரைவாக உறைந்து சேற்றில் புதையும். பின்னர் அவை உக்களடைந்து சிதைவடைந்து வாயுக்களாக மாறி வெளியேறும். ஆனால் சேற்றில் புதைந்த அப்பகுதியில் அந்த இறந்த விலங்கின் உடலுக்கு சமனான ஒரு வெற்றிட அச்சு உருவாகும். அந்த அச்சினுள் சேற்றில் காணப்பட்ட சிலிக்கா படிப்படியாக படிய ஆரம்பிக்கும். இதன் விளைவாக ஏற்கனவே புதைந்த விலங்கின் தோற்றத்திற்கு சமனான சிலிவக்காவினால் உருவாக்கப்பட்ட அச்சு ஒன்று உருவாகும். இந்த அச்சும் உயிர் சுவடாக கொல்லப்படும். அடுத்து மாணவர்களே, சில தாவரங்கள் அவற்றின் உடல் பாகங்களில் இருந்து ரெசின்களை வெளியேற்றக்கூடியவை, அதாவது பிசின்களை ஒத்த திரவத்தை வெளியேற்றக்கூடியவை. இந்த பிசின்களில் சிறிய பூச்சி இனங்கள் போர்க்கப்படுவதால் அந்த பிசின் உறைந்து அது காக்கப்பட்ட உயிர் சுவடாக பாதுகாப்பானதாக மாறும். இதுவும் உயிர் சுவடாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து, பனிக்கட்டி பிரதேசங்களில் பனிப்பாறைகளில் புதையுண்ட நிலையில் அழிந்து போன கம்பளியான இனமான மமோத் பாதுகாப்பான உடல் இன்றும் கண்டெடுக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு உயிர் சுவடாகும். மேலும் டைனோசர் போன்ற விலங்குகளின் பாதுகாக்கப்பட்ட காணப்படும் பாதச்சுவடுகள் உயிர் சுவடுகளாக கொள்ளப்படுகின்றன. இவை அனைத்தும் அழிந்து போன விலங்குகளை கொண்டு நாம் புதைப்பொருள் ஆராய்ச்சியினூடாக அல்லது அகழ்வு ஆராய்ச்சியினூடாக பெற்றுக்கொள்ளப்படும் உயிர் சுவடுகள். ஆனால் இன்றும் எமது பூமியிலே அன்று உருவானதைப் போலவே எவ்வித மாற்றமும் இன்றி வாழுகின்ற உயிர் சுவடுகளும் காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் வாழும் உயிர் சுவடுகள் என்று கூறுவோம். மாணவர்களே, கூர்ப்பு ரீதியில் மிகவும் பழமையான சில அங்கிகள் தற்காலத்திலும் புவியில் வாழ்கின்றன. காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட காலநிலை மாற்றம் சூழல் மாற்றங்களுக்கு முகம் கொடுத்தாலும் அன்று தொட்டு இன்று வரை ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட உடல் இயல்புகளை ஒத்த எவ்வித மாற்றமுமின்றி பேணி காத்து வாழும் அங்கிகள் பூமியில் இன்றும் வாழ்கின்றன. அழிந்து விட்டதாக கருதப்பட்ட மீன் இனமான சீலாகாந்த் எனும் மீனினம் தென்னாப்பிரிக்க கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வாழும் உயிர் சுவடு. நமது நாட்டிலே திருமுகோணமலை மாநகரில் தம்பலகாமம் குடாவில் வாழும் லாம்பு சிப்பிகள் அழிந்து விட்டதாக கருதப்பட்ட போதிலும் அவை இன்றும் வாழ்கின்றன. மேலும் தும்பி, கரப்பான் பூச்சி, நுரையீரல் மீன் என்பனவும் வாழும் உயிர் சுவடுகள். அதாவது ஆரம்பத்தில் அந்த அங்கிகள் புவியில் எவ்வாறு தோன்றியதோ அதேபோல் இன்று வரை எவ்வித மாற்றமும் இன்றி இயல்புகளை பேணி காத்து வாழும் அங்கிகள் வாழும் உயிர் சுவடுகளாக கொள்ளப்படும். புவியின் மீது ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றிய பாறைகள் படை படைகளாக ஒழுங்கமைந்து ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்டு காணப்படும். அதாவது மாணவர்களே, நாங்கள் செய்யும் சாண்ட்விச் பான் போன்று அடுக்கு அடுக்காக வெவ்வேறு பதார்த்தங்கள் அடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அதேபோல் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு யுகமும் பூமியில் தோன்றும் மண் படைகள் படை படையாக அடுக்கப்பட்டு காணப்படும். அந்த ஒவ்வொரு படையிலும் அந்தந்த யுகத்துக்குரிய அங்கிகளின் இறந்த உடல் பாகங்கள் அல்லது முழு அங்கியும் கூட சிதைவடைந்த துண்டுகள் என்பன பாதுகாக்கப்பட்ட சுவடுகளாக காணப்படும். இந்த படைகளை எடுத்து ஆராய்வதன் மூலம் அந்த படைகளில் சேர்ந்துள்ள இந்த இறந்த அங்கிகளின் உடல் பாகங்களை ஆராய்ந்து நாம் கூர்ப்பு தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும். அவற்றில் தாவர விலங்கு உயிர் சுவடுகள் அடங்கியிருக்கும். அடியில் காணப்படும் பாறை திட்டு மிகவும் பழையதாக இருக்கும். அதில் காணப்படும் உயிர் சுவடு மிகவும் பழமையானதாக இருக்கும். பாறை படைகளில் காணப்படும் சுவடுகள் பற்றி கற்பதன் மூலம் பல்வேறு யுகங்களில் புவி மீது வாழ்ந்த தாவரங்களினதும் விலங்குகளினதும் ஒழுங்கை நாங்கள் எதிர்வு கொள்ளலாம். அவற்றின் வாழ்ந்த விதம், அவை கொண்டுள்ள இசைவாக்கங்கள், அவை ஏனைய அங்கிகளோடு காட்டும் கூர்ப்பு தொடர்புகள் என்பவற்றை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். அத்தோடு கூர்ப்பு பற்றிய தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலும் அங்கிகளின் கூர்ப்பு தொடர்பாக உயிர் சுவடுகளில் இருந்து கிடைக்கும் சான்றுகள் பூர்ணம் அற்றதாக காணப்படும். அதனால் அங்கிகளின் கூர்ப்பு பற்றி விளக்க முற்படுவது கிழிந்த தாள்களை கொண்ட ஒரு கதை புத்தகத்தை வாசிப்பதை போன்ற ஒரு செயல், அதாவது முழுமையற்ற ஒரு செயல். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரு அங்கி எப்படி படிப்படியாக கூர்ப்பு ரீதியாக முன்னேறியுள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் ஒரு தொடர் சங்கிலியாக ஒருபோதும் அகழ்வு ஆராய்ச்சிகளின் போது எம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரிடத்திலே அகழ்வாராய்ச்சி செய்யும் போது சில தகவல்கள் கிடைக்கும், இன்னொரு இடத்திலே வேறு சில தகவல்கள் கிடைக்கும். சில நேரத்திலே இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட தகவல்கள் ஒருபோதும் எமக்கு கிடைக்காமலும் போகலாம். ஆனால் கிடைத்த தரவுகளை வைத்து ஓரளவேனும் ஆராய்ச்சிகள் மூலம் இது இப்படித்தான் நடந்திருக்க கூடும் என ஆய்வாளர்கள் கூர்ப்பு பாதையை ஒவ்வொரு அங்கிக்கும் முடிந்த வரையில் திருத்தமாக உருவாக்குகின்றார்கள். இதுவரையில் புவியில் கிடைத்த அங்கிகளில் மிக திருத்தமாக சங்கிலி முறைப்படி தொடர் ஒழுங்கில் சரியான தகவல்கள் கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு அங்கி இன்று நாம் காணும் குதிரைகள். குதிரையின் கூர்ப்பு பற்றி விளக்குவதற்கு இன்றும் போதுமான அளவு சுவற்று சான்றுகள் கிடைத்துள்ளது. நவீன குதிரையின் மூதாதை இன்றைக்கு 54 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் வட அமெரிக்காவில் வாழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. 40 சென்டிமீட்டர் உயரமுடைய நாயை ஒத்த இவ்விலங்கு ஓடும் திறனை கொண்டதாக காணப்பட்டுள்ளதாகவும், இவ்விலங்கு இடப்பெயர்வு மற்றும் உணவு தேவை என்பன காரணமாக கூர்ப்பு ரீதியாக படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இன்றைய நவீன குதிரையாக மாற்றம் அடைந்துள்ளதாக இதுவரை போதிய சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாய் ஒத்த வடிவமுடையதாக இருந்த ஆரம்ப குதிரை இன்று நாம் பார்க்கும் குதிரையாக மாறுவதற்கு, அதாவது கூர்ப்பு ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 54 மில்லியன் வருடங்கள் தேவைப்பட்டுள்ளது. இந்த விஞ்ஞான உலகம் எவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்தது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும் அல்லவா? அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியிருப்பது இந்த கூர்ப்பு ஏன் அவசியம், கூர்ப்பு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் வாழும் இந்த புவியில் குறைந்த அளவான வரையறை செய்யப்பட்ட வளங்களே காணப்படுகின்றது. ஆனால் வளங்களை அனுபவிக்க வேண்டிய அங்கிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அங்கிகளுக்கு இடையில் போட்டி நிறைந்து காணப்படுகிறது. போட்டியில் வெற்றியடைந்து வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை தேர்வுக்கு உட்பட்டு சுற்றாடலில் வாழக்கூடிய அங்கிகள் மட்டுமே நிலை பெயர் அடைந்து வாழக்கூடிய அங்கி, அதாவது இந்த பூமியிலே நிலைத்து வாழக்கூடிய அங்கி. இயற்கை தேர்வுக்கு உட்பட்ட அங்கி மாத்திரமே இச்சூழலில் முதன்மையாக மாறி பரம்பலடையும், அதாவது தன்னுடைய இனத்தை மேலும் பரப்பிக்கொள்ளும். இப்பரம்பல் காரணமாகவே இன்றைய சூழலில் பாரிய அளவிலான உயிர் பல்வகைமை தோன்றியுள்ளது. வெவ்வேறு வகையான உயிரினங்கள் அவற்றில் வெவ்வேறு வகையான பண்புகளை கொண்ட பல கூட்டங்கள் இவ்வாறு உருவாக காரணம் இந்த தேவை, வளங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற போட்டி. இதன் காரணமாகவே இயற்கை தேர்வுக்கு இந்த அங்கிகள் உட்பட்டு இன்று பல்லாயிரக்கணக்கான பல்வகைமை கொண்ட தாவரங்களும் விலங்குகளும் எமது சூழலில் தோன்றியுள்ளது. இக்கூர்ப்பு பற்றி விளக்குபவர் கூர்ப்பின் தந்தை என போற்றப்படும் சார்ஸ் ஜாவின். இவரே அங்கிகளின் கூர்ப்பு தொடர்பான ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை தேர்வு கொள்கையினை முன்வைத்தவர். மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 9 அலகு 9 உள்ள அங்கிகளின் கூர்ப்பு செயன்முறை எனும் பாட அலகினை இங்கு விரிவாக பார்த்தோம். இறுதியாக நாங்கள் கற்ற விடயங்களை ஒரு சிறு மீட்டல் பகுதிக்கு உள்ளாக்குவோம். எமது சூழலில் பல்வேறுபட்ட விலங்குகளும் தாவரங்களும் நிரம்பி காணப்படுகின்றன. அவை ஒருபோதும் ஒன்றுடன் ஒன்று ஒத்தவையாக காணப்படுவதில்லை. அவற்றிடையே பல்வேறுபட்ட பல்வகைமை காணப்படுகின்றது. உணவில், இடப்பெயர்வில், பாதுகாப்பில் என பல்வேறு வகையான பல்வகைமை காணப்படுகின்றது. இந்த பல்வகைமை எவ்வாறு உருவானது என பார்க்கும்போது போட்டி இங்கு முதன்மை வகிக்கின்றது. இந்த போட்டிக்கு முகம் கொடுப்பதற்காக அங்கிகள் எவ்வாறு தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளன என பார்க்கும்போது அங்கே கூர்ப்பே இவற்றை இவ்வாறு பல்வகமே படுத்தியுள்ளது என்ற முடிவுக்கு வர முடிகின்றது. எனவே நாங்கள் கூர்ப்பு தொடர்பாக இங்கு ஆராய விளைந்தோம். கூர்ப்பு பற்றி ஆராய்வதற்கு முன்பாக நாம் வாழும் இந்த புவி எவ்வாறு உருவானது, புவியில் உயிர்கள் எவ்வாறு உருவாகின, இந்த உயிர்கள் எவ்வாறு பல்வகைமை அடைந்தன என்பது பற்றி பார்த்தோம். நெபியுலக் கோட்பாட்டின்படி அண்ட வெளியில் பரம்பி காணப்பட்ட சடப்பொருட்கள் அதாவது துணிக்கைகள் ஈர்ப்பு விசை காரணமாக ஒன்றோடொன்று புனைந்து திண்மமாக மாறி வெள்ளுடு தொகுதி, சூரியன் மற்றும் ஏனைய கோள்கள் உருவாகின. புவியானது பெருவெடிப்பு கொள்கையின் பிரகாரம் உருவானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்பட்ட பாரிய வெடிப்பின் விளைவாக எரிமலை கோலமாக எமது பூமி ஆரம்பத்தில் உருவாகி படிப்படியாக அது குளிர்ச்சியடைந்தது. குளிர்ச்சி அடையும் போது ஆவியாக வெளியேற்றப்பட்ட நீராவியானது ஒடுங்கி முகில்களாக மாறி மழையாக பெய்ததன் விளைவாக எமது பூமியிலே சமுத்திரம் உருவானது. சமுத்திரங்களில் காணப்பட்ட மூலகங்கள் மின்னலினால் ஏற்பட்ட அல்லது சூரியனிலிருந்து பெறப்பட்ட புற ஊரா கதிர்களின் சக்தி மற்றும் பாரிய எரிமலை வெடிப்புகளிலிருந்து பெற்ற சக்தி என்பவற்றை கொண்டு சமுத்திரத்தில் காணப்பட்ட மூலகங்களை கொண்ட ஆதிக்கூலில் இருந்து முதலாவது உயிர் உருவானது. இந்த முதலாவது உயிர் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் காலப்போக்கில் தரைக்கு குடிபெயர்ந்து விலங்குகளையும் தாவரங்களையும் உருவாக்கியது. தரையில் மட்டுமல்ல மாணவர்களே, சமுத்திரங்களிலும் மிக பாரிய அளவான பல்வகைமை கொண்ட தாவரங்களும் விலங்குகளும் காணப்படுகின்றன. இன்று வரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உயிரங்கிகளில் சமுத்திரங்களிலே மிக அதிக அளவான எண்ணிக்கையான அங்கிகள் காணப்படுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எமது பூமியில் தரைப்பகுதியை விட மிக அதிக அளவான எண்ணிக்கை கொண்ட உயிரினங்கள் சமுத்திரத்திலே வாழ்கின்றன. இவ்வாறு உருவான உயிர்கள் வரையறுக்கப்பட்ட வளங்களுக்காக போட்டியிட ஆரம்பித்தன. போட்டியிலே வெற்றி பெற்ற அங்கிகள் மாத்திரம் தொடர்ந்து பூமியில் நிலைத்து வாழ முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. இந்த நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு அங்கியும் பல்வேறுபட்ட மாற்றங்களை காலத்துக்கு காலம் தனது உடலிலே உருவாக்கி கொண்டது. தான் உருவாக்கிக் கொள்ளவில்லை மாணவர்களே, இயல்பாக தேவையின் பொருட்டு அந்த மாற்றங்கள் அங்கிகளிலே உருவாகின. இதையே நாங்கள் கூர்ப்பு என்று கூறுகின்றோம். ஆரம்பத்தில் வாழ்ந்த அங்கிகளில் பல அங்கிகள் இன்று அழிவடைந்திருந்தாலும் அவற்றின் உயிர் சுவடுகளை கொண்டு அவை கூர்ப்படைந்து வந்த பாதைகளை நாங்கள் இன்றும் விளக்கக்கூடியதாக உள்ளது. சில அங்கிகளில் மாத்திரமே எமக்கு முழுமையான கூர்ப்பு பாதை தொடர்பான விளக்கங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. பல அங்கிகளில் இதுவரை அவ்வாறு திருத்தமான கூர்ப்பு பாதை எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அழிந்த அங்கிகள் மட்டுமல்லாது இன்றும் பூமியில் தான் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தேனோ அதே மாதிரியான அமைப்பை இன்றும் தன்னகத்தே கொண்ட பல்வேறு அங்கிகள் வாழும் உயிர் சுவடுகளாக எமது பூமியிலே வாழ்கின்றன. அவற்றுக்கான உதாரணங்களாக நாங்கள் சீலாகாந்தா மீன் மற்றும் எமது இலங்கையில் வாழ்கின்ற தும்பி, கரப்பான் பூச்சி, தம்பளகாமம் குடாமில் உள்ள லாம்பு சிப்பி என்பவற்றை நாங்கள் பார்த்தோம். மேலும் குதிரையின் குறுப்பு பாதை இன்று வரை நமக்கு திருத்தமாகவும் பூரணமாகவும் விளக்கக்கூடியதாக உள்ளது என்பதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். இந்த உயிர் பல்வகைமை கூர்ப்பில் முக்கியத்துவம் உடையது என்பதை நாங்கள் கூர்ப்பின் தந்தையான சார்ஸ் டார்வின் அவர்களது கோட்பாட்டினூடாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் இறுதியாக பார்த்தோம். நாம் கற்ற இன்றைய பாடம் உங்களுக்கு மிக நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மாணவர்களே. மேலதிக விளக்கத்துக்காக தரம் 9 விஞ்ஞான பாட பகுதி 1 புத்தகத்தில் உள்ள 9 அலகான அங்கிகளின் கூர்ப்பு எனும் பகுதியை நீங்கள் மேலும் வாசித்தால் மேலதிக விளக்கங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் மாணவர்களே, நாங்கள் இன்று எமது இந்த கற்கையினை நிறைவு செய்யும் முகமாக பயிற்சி வினாக்களுக்கு அதாவது மதிப்பீட்டு வினாக்களுக்கு செல்வோம். முதலாவது வினா, நாம் வாழும் புவி இற்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? முதலாவது வினா, நாம் வாழும் புவி இற்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? இரண்டாம் வினா, ஆதி வளிமண்டலத்தில் காணப்படாத வாயு எது? ஆதி வளிமண்டலத்தில் காணப்படாத வாயு எது? மூன்றாம் வினா, ஆதிக்கூழ் என்றால் என்ன? ஆதிக்கூழ் என்றால் என்ன? நான்காம் வினா, முதன் முதலில் தரைக்கு குடிபெயர்ந்த முள்ளந்தண்டை கொண்ட அங்கி கூட்டம் எது? முதன் முதலில் தரைக்கு குடிபெயர்ந்த முள்ளந்தண்டை கொண்ட அங்கி கூட்டம் எது? ஐந்தாம் வினா, வாழும் உயிர் சுவடுகளுக்கு மூன்று உதாரணங்கள் தருக. வாழும் உயிர் சுவடுகளுக்கு மூன்று உதாரணங்கள் தருக. ஆம் மாணவர்களே, இத்தோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். விடைபெறுவதற்கு முன்பதாக, வானொலியில் உங்களை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பினை நல்கிய உவா மாகாண கல்வி திணைக்களத்திற்கும், பண்டாரவளி வளைய கல்வி பணிமனையின் கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும், விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர் திருவாளர் அருணாச்சலம் அவர்களுக்கும், உவா சமூக வானொலியின் கல்வி சேவை பிரிவின் பொறுப்பு அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடைபெறும் நான் சுப்பிரமணியம் உஷானந்தனி, அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரியின் இடைநிலை விஞ்ஞான பாட ஆசிரியை.